புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப. சத்யபிரியா அவர்கள் இன்று உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு ஓசோன் என்னும் இயற்கை கொடை என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செப்டம்பர் 16 சர்வதேச ஓசோன் பாதுகாப்பு தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எங்க பார்த்தாலும் ஓசோன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஓசோன்ல ஹோல் விழுந்துருச்சு அப்படின்றத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். ஏன் இந்த ஓசோனை பாதுகாக்கணும், இதனால என்ன பயன் நமக்கு அப்படின்றத பத்தி நம்ம இங்க பாக்கலாம். முதல்ல ஓசோன் என்பது அது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு படலம். நம்மளோட பூமிய சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து விழாம நம்மளை பாதுகாக்குது. அதாவது சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை அது உட்கிரகித்துக் கொள்வதால் பூமியின் மீது படாமல் நம் உயிரினங்களை அது பாதுகாக்கிறது. அதனால் ஓசோன் என்பது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். இந்த பாதுகாப்பு கவசத்தை நாம் பாதுகாப்பது நம்மளுடைய மிக முக்கியமான தலையாய கடமையாகும். முதல்ல ஓசோன் என்பது வளிமண்டலத்தில் அது ஒரு வாயு நிலையில் உள்ளது. ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்திருக்கும் ஒரு மூலக்கூறு ஆகும். இது நிலைத்தன்மை இல்லாததால் எளிதில் சிதைந்துவிடும் தன்மையை உடையது. இது அதிக அளவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90% அளவில் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அடுக்கில் உள்ளது. இது பூமியின் மேற்பரப்பில் இருந்து 15-35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து அது குறைந்த அளவில், அதாவது ஒரு 10% அளவில் ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் உள்ளது. இந்த ஓசோனை நம் டாப்சன் அலகினால் அளவிடலாம். அடுத்து ஓசோன் எப்படி உருவாகுது அப்படின்னு பாக்கலாம். முதல்ல ஓசோன் சூரியனில இருந்து வரும் புற ஊதா கதிர்கள் ஆக்சிஜன் மூலக்கூறுவை சிதைத்து 2 ஆக்சிஜன் அணுக்களாக மாற்றுகிறது. அது நிலைத்தன்மை இல்லாததனால் ஆக்சிஜன் மூலக்கூறுவுடன் இணைந்து ஓசோன், அதாவது O3 மாறுகின்றது. அதிக அளவில் சூரியனின் புற ஊதா கதிர்கள் வரும் பொழுது இந்த ஆக்சிஜன் அணுக்கள் இன்னொரு ஆக்சிஜன் மூலக்கூறுவுடன் இணைந்து ஓசோனாக மாறும். இது தொடர்ச்சியாக உருவாகி கொண்டே இருக்கும். இந்த வகையில்தான் ஓசோன் உருவாகின்றது. இந்த ஓசோன் அதிக அளவில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கில் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஓசோனை எந்த மாதிரியான காரணிகள் மிக முக்கியமா பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவுல நாம உபயோகப்படுத்தப்படக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது குளிர்சாதன பெட்டி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர், அது மட்டும் இல்லாம நம்ம தீயணைப்பான் அதையும் நம்ம பயன்படுத்துறோம். மேலும் அழகு சாதன பொருட்கள், கரைப்பான்கள், கிளீனிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இந்த துப்புரவு பொருட்கள் போன்ற பல பொருட்களை பயன்படுத்துறோம். அந்த பொருட்கள்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. அதாவது அதிக அளவுல பாத்தீங்கன்னா குளிரூட்டியா குளோரோஃப்ளூரோ கார்பன், தட் இஸ் CFC அப்படின்றத நம்ம அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். அது மட்டுமே இல்லாம கார்பன் டெட்ராக்ளோரைடு, மெத்தில் புரோமின், ஹாலன்ஸ், புரோமோ ஃப்ளூரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பல பொருட்களும் ஓசோனோட சிதைவுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த குளோரின் புரோமின் அந்த பொருட்கள் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய அளவுல ஓசோன் சிதைவுக்கு காரணமாகின்றது. இந்த ஓடியஸ் மிகுந்த நிலைத்தன்மையுடன் இருப்பதால் அது ஸ்ட்ராட்டோஸ்பியரை அடைந்து அங்கு சூரியனின் புற ஊதா கதிர்களினால் சிதைவுக்கு உள்ளாகின்றது. ஒரு குளோரின் அணுவானது 100,000 ஓசோன் மூலக்கூறுவை சிதைக்கின்றது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து CFC யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. உலகம் முழுவதும் யூஸ் பண்ணிருந்தா அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஓசோன் செறிவை குறைத்து அதனால வந்து ஓசோன் ஹோல், அதாவது ஓசோன்ல ஓட்டை உருவாகும் அளவுக்கு போயிருக்கு, சரிங்களா? அதனால இந்த ODS பொருட்களை உபயோகப்படுத்துவதை நாம் வந்து குறைக்க வேண்டும். அது மட்டுமே இல்லாம வேற என்ன காரணிகள்னு பாத்தீங்கன்னா, அதிக அளவு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பெட்ரோலிய எரிபொருட்கள், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் அதிக அளவில் உபயோகப்படுத்தப்படும் வாகனங்கள் இதனால் மற்றும் நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் இதனால என்ன ஆகுதுன்னு நிறைய நச்சு வாயுக்கள் அது நம்ம வளிமண்டலத்தை ரீச் ஆகுறதுனால அதனாலையும் இந்த ஓசோன் சிதைவு ஏற்படுகின்றது. இது மட்டுமே இல்லாம ஏதாவது இயற்கை பொருட்களும் இந்த ஓசோன் சிதைவுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுவுமே ஓசோன் சிதைவுக்கு காரணமா இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப மிக குறைந்த அளவுல ஓசோன் சிதைவை ஏற்படுத்துகிறது. பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1-2% அளவுல அது ஓசோன் சிதைவை ஏற்படுத்துது. பட் இது வந்து தற்காலிகமானதுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்புகள் ஓசோன் படலத்தை பாதிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எரிமலை வெடிப்புகளும் ஓசோனை அதிக அளவில் பாதிக்கிறது. பாத்தீங்கன்னா எரிமலை வெடிப்பின் போது வெளியிடப்படும் நச்சு வாயுக்கள் ஓசோன் சிதைவுக்கு காரணமாகின்றது. அதுல அதிக அளவு பாத்தீங்கன்னா குளோரின் மோனாக்சைடு இருக்கு. அது பின்னாடி குளோரினாக அது சிதைந்து குளோரினாக மாறுவதால் மிகப்பெரிய அளவில் ஓசோன் சிதைவுக்கு வழிவகுக்கின்றது. ஆனா இந்த சிதைவு பாத்தீங்கன்னா ஒரு 1-2% வரையே காணப்படுகின்றது ஓசோன் சிதைவை ஏற்படுத்துகின்றது. அதனால மனிதனால் உபயோகப்படுத்தப்படும் பல பொருட்கள் அது மட்டுமின்றி இயற்கையினாலேயும் சில சமயம் நம்ம ஓசோனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சொல்றோம் ஓசோன்ல ஓட்டை விழுந்து விட்டது. அதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசோன்ல ஓட்டை விழ மிக முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் ஓசோனோட செறிவு குறைஞ்சதுதான். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் நம்ம அதிக அளவில் உபயோகப்படுத்தப்பட்ட CFC ஓகேங்களா, தட் இஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன். சோ இதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் அதாவது 1987 செப்டம்பர் 16 ஒரு நெறிமுறையை உருவாக்குனாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் CFC அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன் ஓகேங்களா, அது போன்ற பல பொருட்களினுடைய உற்பத்தி பயன்பாடு மற்றும் உமிழ்வை நாம் குறைக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் நம்மளுடைய ஓசோன் படலத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. அதனால நம்ம அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா இந்த ஓசோனோட செறிவு வந்து குறையிறது கொஞ்சம் குறைந்தது. ஏன் பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த CFC அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன் உபயோகத்திற்கு தடை விதித்திருந்தாங்க. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா அதனுடைய பயன்பாட்டை குறைச்சு அதுக்கு பதிலாக சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேறு வகையான பொருட்களை பயன்படுத்துறதுக்கு தேவையான முயற்சிகளை மேற்கொண்டதுனால இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டல ஓசோனை பத்தி நம்ம ஏன் அதிக அளவு கவலைப்பட வேண்டும். கண்டிப்பா வளிமண்டல ஓசோனை பற்றி நாம் மிக அதிக அளவில் கவலைப்பட வேண்டியுள்ளது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஓசோனின் அளவு நம் மனித செயல்பாடுகளால் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அது மட்டுமின்றி ஓசோன் ஹோல் அதாவது ஓசோன் துளையும் அண்டார்டிகாவின் மேல்பரப்பில் இருக்கும் ஓசோன் அடுக்கில் ஏற்பட்டுள்ளது. இந்த ஓசோனின் அடர்த்தி குறைவதாலும் ஓசோனில் துளை ஏற்பட்டுள்ளதாலும் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நம் பூமியின் மீது பட்டு அதிக அளவில் கண் தோல் வியாதிகள் கேன்சர் அது மட்டுமின்றி சீக்கிரம் வயதாகும் தோற்றம் மேலும் நம்மளுடைய இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது போன்ற பல பாதிப்புகளை வந்து அது ஏற்படுத்துது. அது மட்டுமின்றி இது மற்ற தாவரங்களின் வளர்ச்சி ஒளிச்சேர்க்கை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கும் திறன் இவையையும் பாதிக்குது. விலங்குகளையும் பாதிக்குமான கண்டிப்பா இது விலங்குகளையும் பாதித்து பலவிதமான தோல் கண் வியாதிகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து கடல்வாழ் உயிரினங்களையும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. எப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள்ல த ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் அ பிளாங்டான்ஸ் நம்ம சொல்லுவோம் கடல் நுண் மிதவை, இதை வந்து அழித்து அதனுடைய உணவு சங்கிலி அதாவது ஃபுட் செயின் சொல்லுவோம் அதை ஃபுல்லா வந்து சிதைக்குது. அதனால என்ன ஆகுது ஃபுட் செயின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே பாதிக்கிறதுனால அந்த கடல்வாழ் உயிரினங்களை ஒட்டுமொத்தமா இது பாதித்து மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமே இல்லாம இது வந்து பூமியோட வெப்பமயமாதலை அதிகரிக்கின்றது. இது போன்ற பல சூழலை அது நமக்கு ஏற்படுத்துகின்றது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நம்ம சொல்லுவோம் அதாவது கிளைமேட் சேஞ்ச் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஈவன் ஓசோன்ல ஏற்படக்கூடிய பாதிப்புனாலையும் இந்த விளைவுகள், அதாவது இந்த குளோபல் வார்மிங் சொல்றோம், பூமியில் வெப்பமயமாதல், அது மிக அதிக அளவுல அதிகரித்து கொண்டிருக்கின்றது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஓசோனில் பாதிப்பு ஏற்படுவது காலநிலை மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதிகளவு ஓசோன் ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் இருக்கும் போது அது புற ஊதா கதிர்களை கிரகித்துக் கொண்டு நம் பூமியின் மீது விழுவதை தடுக்கிறது. மேலும் அது ட்ரோபோஸ்பியர் அடுக்கில் உமிழப்படும் அகச்சிவப்பு கதிர்களையும் உட்கிரகித்து பூமியின் மீது ஏற்படும் வெப்பத்தை குறைக்கிறது. இப்ப ஓசோன் அடுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான வேலையை தான் செய்யும். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதெல்லாமே வெளியில வந்துட்டு இருக்கும். சோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய குளோபல் வார்மிங்கோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்டோ ஏற்படுத்துது, சரிங்களா? சோ இதையெல்லாம் ஏற்படுத்தும் போது சைமல்டேனியஸா நமக்கு இந்த ஓசோன்லயும் பாதிப்பு ஏற்படும் போது அதனுடைய அடர்த்தியானது குறையும் போது, அதர்வைஸ் ஓசோன்ல பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, இது மிக பெரிய அளவுல காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால வந்து ஓசோன்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நிச்சயமா அதுவும் காலநிலை மாற்றத்திற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அது கூட மற்ற கிரீன் ஹவுஸ் கேசஸும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஈவன் குளோபல் வார்மிங் சொல்லுவோம், அதெல்லாம் சேரும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பூமியினுடைய வெப்பம் வந்து மிக அதிக அளவுல அதிகரிக்குது. அதனால பலவிதமான நோய்கள் நமக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமே இல்லாம வெப்பம் அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம துருவ பகுதிகளில் இருக்கக்கூடிய பனிக்கட்டியானது உருகி கடல் மட்டமானது உயர்கின்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிக வெப்பம் காரணமாக வறட்சியும் அதிகரிக்குது. அப்புறம் புற ஊதா கதிர்கள் சூரியனில் இருந்து நேரடியாக பூமிக்கு விழுவதனால் அது நம்மளுடைய மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றை அதிக அளவில் பாதிக்கின்றது. அது மட்டும் இல்லாம புதுமையான பல நுண் உயிர்களையும் அது உருவாக்குகின்றது. அதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் அதையும் கொடுத்துருது. சோ இதனால என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து புதுசா உருவாகக்கூடிய நோய் கிருமிகள் அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுப்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இதுவுமே ஒன் ஆஃப் த மெயின் எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஓசோன் டிப்ளீஷன். சோ இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, நம்ம மேக்சிமம் எந்த மாதிரி பொருட்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனை வந்து அதிக அளவு நம்ம குளிர்சாதன பெட்டிகள், குளிரூட்டிகள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம உலர் சுத்தம் செய்யும் பொருட்கள்லயும் யூஸ் பண்றோம், கரைப்பான்கள் அதிலையும் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து ஹேலன்கள் பாத்தீங்கன்னா நம்ம தீயணைப்பான்ல அதிக அளவு யூஸ் பண்றோம் நம்ம. அப்புறம் கார்பன் டெட்ரா குளோரைடு, அது தீயணைக்கும் கருவியில யூஸ் பண்றோம், கரைப்பான்களையும் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெத்தில் குளோரோஃபார்ம், அது வந்து அதிக அளவுல இந்த க்ளூஸ், அதாவது பசைகள் சொல்லுவோம், அதுல யூஸ் பண்றோம். ஏரோசால் அதுல நம்ம யூஸ் பண்றோம். ஹைட்ரோ ஃபுளூரோ கார்பன்ஸ், அதுவுமே நம்ம பாத்தீங்கன்னா இந்த குளிரீட்டுகள், கரைப்பான்கள் இதெல்லாம் யூஸ் பண்றோம். சோ இதெல்லாம் நம்ம அதிக அளவு இந்த பொருட்களை பயன்படுத்த என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஓசோனோட செறிவானது அதிக அளவில் குறைந்து வருகிறது. இதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு பலவிதமான நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுது, விலங்குகளுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை அது மிக பெரிய அளவுல பாதிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்வதேச ஓசோன் பாதுகாப்பு தினம் ஆன இந்த செப்டம்பர் 16 நம்ம சில குறிக்கோள்களை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த ஓடியஸ் பொருட்கள், அதை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பாத்தீங்கன்னா குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்ல நம்ம குளோரோஃப்ளூரோ கார்பன் அதிக அளவு பயன்படுத்துறோம். முடிஞ்ச வரைக்கும் அது இல்லாத பொருட்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். சோ அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வாகனங்கள், அதாவது அதிக அளவு வாகனங்கள் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, அது கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து வெளியிடுது, ஓகேங்களா? அதனால அது என்ன ஆகுதுன்னா, புவி வெப்பமாகறதை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம அது ஓசோன் சிதைவுக்கும் வழிவகை செய்கின்றது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதிக அளவு வாகனங்கள் உபயோகப்படுத்துவதை நாம் குறைக்க வேண்டும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம அதிக அளவு என்ன பண்றோம், ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருட்களை மட்டுமே வந்து பயன்படுத்துறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு மாற்றாக எது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபா இருக்கோ, எது வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்கோ, அந்த மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம அதிக அளவுல இந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலயுமே நம்ம கிளீனிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். அந்த கிளீனிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இந்த துப்புரவு பொருட்கள், அதுல பாத்தீங்கன்னா அதிக அளவு குளோரின் புரோமின் வெளியிடும் ரசாயனங்கள் உள்ளன. அவ என்ன பண்ணுதுன்னா வளிமண்டலத்துல போய் ஓசோன் படலத்தை வந்து பாதுகாக்கின்றன. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு குளோரின் அணுவானது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100,000 ஓசோன் அணுக்களை வந்து சிதைக்குது. அதனால என்ன ஆகும்னா நம்மள பூமியில இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் இயற்கையான சமநிலையானது பாதிக்கப்படுகின்றது. இப்ப ஓசோன் வந்து எந்த அளவுக்கு சிதையுதோ அந்த அளவுக்கு உடனே உருவாகிற தன்மை வந்து குறைக்கப்படுகிறது. ஏன்னா அதை விட வேகமா அந்த சிதைவானது இருக்கின்றது. அதனாலதான் தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் காசிங் தட் இந்த மாதிரி ஓசோன் டிப்ளீஷன் அது வருது, சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பயன்படுத்துறோம் அதிக அளவு, அதையுமே நம்ம பயன்படுத்துறத குறைக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சிஎஃப்சி வந்து நம்மளோட ஓசோனை சிதைக்குதோ அதே அளவுக்கு ஈவன் நைட்ரஸ் ஆக்சைடுமே மிகப்பெரிய அளவுல ஓசோன் பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால என்ன பண்ணணும், நைட்ரஸ் ஆக்சைடு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம குறைக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மான்ட்ரியல் புரோட்டோகால் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ குறைக்கணும். அதாவது மிக முக்கியமா அதனுடைய உற்பத்தியை நம்ம குறைக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய பயன்பாட்டை குறைக்கணும். அதனால் உமிழப்படும் நச்சு வாயுக்களையும் நம்ம குறைக்க வேண்டும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், இக்கோ ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா மரங்கள் நம்ம அதிக அளவில் வளர்க்க வேண்டும். அதுவுமே வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த தினத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஓசோன் படலம் மிக முக்கிய கவசமாக நமக்கு இருக்கு. இந்த கவசம் ஆல்ரெடி சிதைஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஆனா இதுக்கு மேலேயும் நம்ம சிதையாம இதை நம்ம பாதுகாக்கணும். இன்கேஸ் சிதைஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம யாராலையும் ப்ராப்பரா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நம்ம உடலுக்கு மிக அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆல்ரெடி சிதைந்ததுனால உங்களுக்கு தெரியும் மிக அதிக அளவுல நம்ம வந்து பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு புற்றுநோய் அதிக அளவுல உருவாயிட்டு இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உருவாகுது. சோ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேலையும் நம்மளுடைய இந்த ஓசோன் படலத்தை சிதைக்காம நம்ம பாதுகாக்கணும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓசோன் ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம நம்மளுடைய ஓசோன் சிதைவை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மின்சாதனங்களை வந்து பயன்படுத்தும் போது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் பயன்படுத்துறோம், அதை வந்து அடிக்கடி சரியா பராமரிப்பு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம இமீடியட்டா அதை சரி பண்ணணும், ஓகேங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நம்ம அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா நியர்லி 10-15 இயர்ஸ் ஆன அந்த பொருட்கள்ல இருந்து நிறைய இந்த டாக்ஸிக் கேசஸ், நச்சு வாயுக்கள் மேபி வெளியேறலாம். அதுவுமே மேபி நம்மளுடைய சுற்றுச்சூழலை எஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிக அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கூலர்ஸ் எதுலாம் இந்த குளிரூட்டிகள் சிஎஸ்சி பேஸ்ட் குளிரூட்டிகள் அதிகமா பயன்படுத்திருக்காங்களோ அதை அப்புறப்படுத்தும் போது நம்ம வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஓடியஸ் வாயுக்களை கொண்டிருக்கும் குளிரூட்டும் சுற்றுக்கு நம்ம சேதம் விளைவிக்காத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமா அந்த குளிர்சாதன பெட்டிகளை அப்புறப்படுத்தினாலும் ஒரு தொழில்நுட்ப வல்லுநரின் உதவியுடன் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குளிரூட்டிகளில் இருந்து அந்த ஓடியஸ் அதாவது ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் சரியாக மீட்கப்பட்டு நம்ம மறுசுழற்சி செய்ய வேண்டும். முக்கியமா அது வந்து வளிமண்டலத்துக்கு போகாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய ஓசோனை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ இனிமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிஎஃப்சி எச்சிஎஃப்சி பயன்படுத்தாத குளிர்சாதன பொருட்களை நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பா ஒரு இண்டிவிஜுவலா நம்மளுமே நம்மளுடைய ஓசோன் செறிவில் இருந்து பாதுகாக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குளிரூட்டிகள் மட்டும் இல்லாது முடிந்த அளவு நம்ம பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். அப்படியும் இல்ல நம்ம கண்டிப்பா தனியா கார் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது நம்ம சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காம இருக்கும். சோ இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் குறையும் போது நமக்கு பலவிதமான பாதிப்பை உருவாக்குது, நமக்கு பலவிதமான வியாதிகளை கொடுக்குது. அது மட்டுமே இல்லாம இந்த ஓசோன் குறைவானது இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நம்மளுடைய காலநிலை மாற்றத்திற்கு மிக அதிக அளவில் காரணமாக இருக்கின்றது. ரெண்டுமே சேரும்போது, ஒரு பக்கம் ஓசோன் டிப்ளீஷன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலநிலை மாற்றம், இது ரெண்டும் சேரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய அளவுல அதனுடைய சீர்கேட்டை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தினத்துல அதாவது செப்டம்பர் 16 ஓசோன் பாதுகாப்பு தினத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் we will try to use the eco-friendly alternatives. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாற்று நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னாக்கா நிச்சயமா நம்ம ஓசோன் சிதைவுல இருந்து நம்மளுடைய அந்த ஓசோன் படலத்தை வந்து பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா நம்ம அதிக அளவு கிரீனி சப்ஸ்ட்ரேட்டை வந்து பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம எது பயன்படுத்தினாலும் நம்மளுடைய செயற்கை பொருட்கள் இல்லாம, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குளோரின், ரோமின் இந்த மாதிரி பொருட்கள் எதுலெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்ம காஸ்மெட்டிக்ஸ், நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்றோம், சோ ஈவன் அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்கு, ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லாமே வந்து நம்மளுடைய இயற்கைக்கு சேஃபா எந்த பொருட்கள் இருக்கோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமா நம்ம வந்து இந்த ஓசோன் சிதைவை கட்டுப்படுத்தலாம். மேலும் நான் இந்த ஓசோன் சிதைவு மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து மிக முக்கியமா நமக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம இதுல பூமியினுடைய வெப்பம் வந்து மிக அதிக அளவில் உயர்வதுனால் அதனாலயும் மிகப்பெரிய பாதிப்பை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதனால பேரலா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையுமே குறைக்கிறதுக்கு நம்ம வந்து we will try to use more eco-friendly greeny alternatives. சோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி நாம நம்மளுடைய சுற்றுச்சூழலை கண்டிப்பாக பாதுகாக்கலாம். சோ இந்த நாள்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால எந்த அளவுக்கு கிரீனரி ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அது மூலமா குளோபல் வார்மிங் ஏற்படாமலும், அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஓசோன் சிதைவு ஏற்படாமலும் நம்ம பாதுகாக்கலாம். சோ ஓசோன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம் நமக்கு. அது மட்டும் இல்லைன்னா நிச்சயமா பெரிய அளவுல நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இயற்கை படலத்தை கண்டிப்பா நம்ம வந்து பாதுகாக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களை சாதனங்களை உபயோகப்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சோ இந்த சர்வதேச ஓசோன் பாதுகாப்பு தினத்துல நாம் அனைவரும் இந்த கொள்கையை கடைபிடிப்போம் என நம்புகிறேன். இதுவரை இங்கு எனக்கு இங்கு வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கு, மேலும் புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேர்களை, இதுவரை உலக ஓசோன் தினத்தை முன்னிட்டு ஓசோன் எனும் இயற்கை கொடை என்ற தலைப்பில் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ப. சத்யபிரியா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.